மீகா தீர்க்கதரிசியினுடைய சிறிய தீர்க்கதரிசன நூல் 6:8. மனுஷனே, நன்மை தீமை, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையிலே இந்த வார்த்தையை தியானிக்கின்ற வேளையில் உங்களுடைய நிறைவான கிருபை, நிறைவான ஆசீர்வாதம், உங்கள் நிறைவான வழிநடத்தல் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இங்கு மீகா 6:8 ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இங்கு மீகா இந்த தேவனுடைய ஜனத்திற்கு அவர் எழுதுகின்றார். அவை மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எதை கர்த்தர் உடத்திலே கேட்கிறார் என்றால், தேவன் மனுஷனிடத்திலே அவர் ஏதோ ஒன்றை கேட்கின்றவராய் இருக்கின்றார். அவை இங்கே தேவன் மனிதனிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் நினைத்தவர்களாய், தேவன் மனிதனிடத்திலே இன்ன இன்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்ற அறிவோடு ஒவ்வொரு மனுஷனும் செயற்பட வேண்டும் என்பது இங்கு மீகாவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவை இங்கு மனுஷனை தேவன் படைத்த வேளையிலே அவனை பரிசுத்தம், நீதி, அறிவின் பூரணமான மனிதனாக அவனை படைத்தார். அவன் இப்படியாக படைத்த இந்த மனுஷன், அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் பூரணமாக பாவத்திலே அவன் மரித்தவனாக இருந்தான். அவன் இங்கு பூரணமாய் பாவத்திலே மரித்தவனாக இருந்த இந்த மனிதனிடத்திலே தேவன் ஒன்றை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவை தேவன் இந்த மனிதனிடத்திலே அவர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்பதை நாங்கள் வாசிக்க கூடும். என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்றால், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எதை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்கள். தேவன் இங்கே ஜனங்களிடத்திலே அவர் ஒன்றை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அது என்ன என்பதை இந்த 8 இங்கு மீகா எழுதியிருக்கின்றார். அவன் இங்கே விழுந்து போன இந்த மனிதனிடத்திலே தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், தேவன் இந்த விழுந்து போன ஜனங்களை அவர் மீட்டெடுத்து அவர்கள் என்னென்ன விதமாக நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்து அதன்படியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வீழ்ச்சிக்கு முன்பதாகவும் என்ன செய்யப்பட்டது? தேவன் கொடுத்த இந்த கட்டளைகளை ஆதாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆதாம் அதை செய்யவில்லை. பின்பு மனிதன் விழுந்த பின்பதாக தேவன் மனிதனை தூக்கிவிட்டு அவனுக்கு தேவன் செய்கிறார் என்றால், அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார், நீ இதன்படியாக வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்தார். ஏனென்றால் அருமையானவர்களே, தேவன் எங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணங்களை, சட்ட திட்டங்களை, ஒழுங்குகளை அவர் எங்களிடத்திலே தருகிறார் என்றால், அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எங்களிடத்திலே அதன்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலைக்கு போகின்ற வேளையிலே உங்களோடு ஒரு ஒப்பந்தத்தை இங்கு வேலை தருணரும் வேலை எடுக்கின்றவர்களும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அல்லது பாடசாலையிலே பிள்ளைகளை சேர்க்கின்ற வேளையிலே அங்கு ஒப்பந்தத்தை இங்கு பெற்றார்களோடு இந்த பாடசாலையானது மேற்கொள்ளும். என்னவென்றால், இங்கு பாடசாலையினுடைய சகல ஒழுக்கங்கள், சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவோம் என்கிறதை இங்கு சொல்லுகின்றவருடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் ஏனதை தருகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதன்படியாக நடக்க வேண்டும் என்பதற்கு. அதே போல இங்கு தேவன் தன்னுடைய ஜனங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பிரமாணங்களை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அது என்ன என்று சொன்னால், இங்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வெளிப்படுத்தின சித்தத்தின் ஊடாக அவர் அங்கு என்ன செய்கிறார் என்றால் காட்டியிருக்கின்றார். அவர் இன்னொரு வகையிலே சொன்னால், இந்த விழுந்து போன மனிதன் தேவன் வெளிப்படுத்தின சித்தத்திற்கு அமைவாக வாழ வேண்டியவனாக இருக்கின்றான். அவர் இங்கே ஆபிரகாமிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்த்தார், விழுந்த ஆபிரகாமிடத்திலே அவர் கீழ்ப்படிவு எதிர்பார்த்தார், ஆதாமிடத்திலே கீழ்ப்படிவு எதிர்பார்த்தார், ஆபிரகாமிடத்திலே கீழ்ப்படிவு எதிர்பார்த்தார், பின்பு அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கீழ்ப்படிவு எதிர்பார்த்தார். அதற்கு எதிர்பார்க்கப்பட்ட போதெல்லாம் அங்கு நியாய பிரமாணங்களை கொடுத்து தேவன் எதிர்பார்த்தவராக இருந்தார். ஆனால் ஜனங்களோ கீழ்ப்படியாதவர்களாகவே போய்கொண்டிருந்தார். அருமையானவர்களே, இந்த வேளையிலே என்னுடைய உங்களுடைய வாழ்விலும் நாங்கள் அநேகர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவே இருக்கின்றோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் என்னதென்று, தேவனுடைய பிரமாணங்கள் என்னதென்று அறிந்தும் நாங்கள் அதிலே அசட்டை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவேதான் தேவன் எங்களோடு இந்த வேளையிலே பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், இந்த எங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிலையிலே தேவன் எங்களோடு என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு முதலாவது மூன்று காரியத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, தேவன் என்னத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பாருங்கள், வேதம் சொல்லுகின்றது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, ஏற்கனவே ஒரு இடத்திலே தேவன் தான் எப்படியாக மனிதன் வாழ வேண்டும் என்பதை அறிவித்திருக்கின்றார். அவர் இப்படி நீ அறிவித்து இருக்க நீ என்ன செய்ய வேண்டும், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். முதலாவது அருமையானவர்களே, நீதியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, மனத்தாழ்மையாய் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் நீதியை செய்தல். அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சகல மனிதர்களும் நீதி அற்றவர்கள். தேவன் மனிதனை பூரண நீதி உள்ளவராக அவர் படைத்திருந்த வேளையில் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் நீதி அற்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டு வந்தான் என்பதிலே எந்த கேள்வியும் இல்லை. சங்கீதம் 143 இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தெளிவாக சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு எல்லா மனிதனும் அவன் நியாய கேட்டிற்கு உரியவனாகவே இருக்கின்றானே தவிர அவன் நீதிமான் இல்லை என்று இங்கே 143 சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகின்றது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 3:10-11 வசனங்களை சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொடூரமான பாவமான ஜனங்கள் என்று இங்கே ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என்ன சொன்ன போனால், இங்கு மனிதன் நீதி உடையவனாக அவன் ஒருபொழுதும் வாழ்ந்ததில்லை, ஆனால் தேவனோ மனிதன் நீதி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நீதியை பற்றிய மீகா எழுதுகின்றதற்கான காரணம் என்ன, அவர் என்னத்தை இங்கு ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நானும் நீங்களும் நீதியாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, தேவனுடைய நியாய பிரமாணம். தேவன் தன்னுடைய வெளிப்படுத்தின சித்தத்தை அவர்களுடைய நியாய பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த மனுஷன் இந்த நியாய பிரமாணங்களின் படி வாழ வேண்டும், அல்லது அவன் அநீதியை அவன் செய்கின்ற வேளையில் அவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக அவன் செயற்படுகின்றான். நீங்கள் இங்கே மீகாவினுடைய புஸ்தகம் 5:5 நான் வாசிக்கிறேன், இது எல்லாம் யாக்கோவினுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவத்தின் நிமித்தமாக, இந்த ஜனங்கள் பாவத்திலே இருக்கின்ற ஜனங்களாக இருக்கின்றார்கள். இந்த இஸ்ரவேலும் இந்த ஜூதாவும். 2:1 பாருங்கள், அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பை செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கைகளிலே வல்லமை இருக்கிறபடியால் விடிய காலமாகிற போது அதை நடப்பித்து அவர்கள் பாவத்தை செய்வதற்கு சித்தத்தை கொள்கின்றார்கள், விருப்பப்படுகின்றார்கள், அந்த பாவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வல்லமையும் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆகவே இங்கே என்ன செய்யப்படுகின்றது? இங்கே அவர்கள் பாவத்தை தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். பின்பு வாருங்கள், மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை பார்த்தால், ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய தசையையும் பிடுங்கி என் ஜனத்தின் தசையை தின்று அவர்கள் மேல் இருக்கின்ற அவரவர் தோலை உரித்துக் கொண்டு அவர்கள் எறும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணம் ரட்சியை கொப்பாரைக்குள்ளே போடும் வண்ணமாக இவைகளை துண்டிக்கிறார்கள். பாருங்கள் வேதம் சொல்றது என்றால், எப்படியாக அவர்கள் இந்த தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிறார்கள். அதே ஒன்பதாவது வசனத்தை, நியாயத்தை அருவறுத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுகிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அவங்க நீதியானது அந்த இடத்திலே நடைபெறவில்லை. அநியாயத்தின் மேல் அநியாயம், பாவத்தின் மேல் பாவமானது அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே தேவன் இந்த மீகாவை கொண்டு சொன்ன காரியம் என்னவென்றால், என்னுடைய ஜனமாகிய இந்த இஸ்ரவேலே, என்னுடைய ஜனமாகிய ஜூதாவே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ நீதியை செய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தின் படியாக நீ வாழ். நீ நியாய பிரமாணத்தின் படியாக நீ வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆவியர்மையாளர்களே, இந்த நியாய பிரமாணத்தின்படி வாழுகின்ற மனிதர், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் என்னவென்றால், இந்த மனுஷனே நன்மை தீமை என்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த ஞானமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கு என்று சொன்னால், உபாகமம் பத்தாவது அதிகாரம், உபாகமம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்கள். உபாகமம் பத்து பன்னிரண்டு பதிமூன்று, இப்பொழுது இஸ்ரவேலே, நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் என்று உனக்கு கற்பிக்கின்ற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல், வேறதை கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். அவங்க இதைத்தான் உபாகமம் பத்தாவது அதிகாரத்தை தான், பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாவது வரிய வசனத்தை தான் மீகா இங்கு மறுபடியும் அவர் ஞாபகப்படுத்துகின்றார். என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நன்மை தீமை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். உபாகமத்திலே உனக்கு சொல்லப்பட்டதை இந்த ஜூத ஜனங்களே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அதை மறந்து போனீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் உங்களுக்கு வகைக்கப்பட்ட இந்த விதிமுறைகளையும் நீங்கள் மறந்து உங்களுடைய பாவத்திலும் இச்சையிலும் இருக்கின்ற நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய நீதியின்படி நீங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கின்றவர்களாக, தேவன் தன்னுடைய பத்து கட்டளையை அவர்களுடைய கையிலே தந்திருந்த வேளையிலே நாங்கள் இந்த பத்து கட்டளைகளின்படி நாங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த பத்து கட்டளையானது என்ன எண்ணத்தை சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் அதற்கென்று நிறைய விலையை கொடுத்து தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு நீதியை செய்ய வேண்டும் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும். ஆகவே இந்த நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்பது தேவன் எங்களுக்கு அனுதினமும் கற்றுத் தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே இன்று புதிய பாட்டிலே ஆண்டவராகிய கிறிஸ்து திரும்ப திரும்ப தன்னுடைய சபைகளுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அவர் எழுதி கொடுத்த ஒரு பிரதானமான காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகின்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்களே அது எங்களுடைய ஜீவனாக, தேவனுடைய பிரமாணங்களே அது எங்களுடைய வாழ்வாக, தேவனுடைய பிரமாணங்களே அது எங்களுடைய உயிராக இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 119 திரும்ப 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 அது எங்களுக்கு வலியுறுத்துகிறது ஒன்றாக இருக்கின்ற அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கைப்பற்றுங்கள், என்னுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய வழிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலே வாழுங்கள் என்று அவர் திரும்ப 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 எங்களுக்கு போதிக்கின்றவராகவே இருக்கின்றார். ஆவியர்மையானவர்களை இங்கு ஆண்டவராகிய தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிரமாணங்களை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஆவே, தேவனுடைய பிரமாணம் என்ன? என் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் ஆத்துமாவோடும் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதே வேளையிலே உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். அவை இந்த ரெண்டு கட்டளைகளையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினவர்களாக இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், 3வது அதிகாரத்திலே அவர்கள் தங்களுடைய சொந்த உறவுகளை எல்லாம் அவர்கள் வருகி எடுத்து அவர்களுடைய சுதந்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் புடுங்கி எடுப்பதற்கு முன் வருகின்றார்கள். இந்த ஜூத ஜனம் அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு தேவனிலே அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜூத ஜனம் அருமையானே, என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நானும் நீங்களும் கேட்க வேண்டிய காரியம் என்ன? நாங்கள் தேவனுடைய இந்த பிரமாணங்களின் படி நாங்கள் நடக்க விருப்பம் உள்ளவர்களாய், அந்த பிரமாணத்தின்படி வாழ வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? சில பிரமாணங்களை மட்டுமல்ல, எல்லா பிரமாணங்களையும் நாங்கள் ஒரே நோக்கத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே காரியத்தோடு நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஒரு பிரமாணத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லா பிரமாணத்தையும் நாங்கள் மீறுவதற்கு அது சமன். ஆகவே என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் தேவனுடைய எல்லா பிரமாணங்களின் படி நாங்கள் வாழ விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு வகையிலே சொன்னால் இந்த நீதி செய்தல் என்கின்ற நீதியை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அது அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய தேவனிலே நீங்கள் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நியாய பிரமாணமானது அதையே போதிக்கின்றபடியாலே நாங்கள் தேவனிலே அன்பு கூறுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அவை வேதம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் தேவனிலே அன்பு கூறுகின்றவர்களாக இருப்போமையானால் நாங்கள் அவருடைய கட்டளைகளை நாங்கள் கைப்பற்றுகின்றவர்களாக இருப்போம். அவை பாருங்கள், இது எவ்வளவு ஒரு தொடர்பானதை நாங்கள் காண்கின்றோம். தேவன் மனிதனிடத்திலே நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அது என்னவென்று சொன்னால், தேவன் தன்னிலே மனிதன் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகின்றான். நாங்கள் பார்த்தோம் இந்த கேள்வி, முதலாவது சோட்ட கேட்ட கரிசத்தின் கேள்வி என்னவென்றால், மனிதனுடைய தலையாய நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரிலே என்றென்றைக்கும் களி கூறுகின்றதுமே மனிதனுடைய தலையாய நோக்கம். இப்படியாக களி கூறுகின்ற மனிதன் எதனூடாக தேவனை களி கூறுகின்றான்? தேவன் எழுதி கொடுத்து அவருடைய வார்த்தையில் இருந்து அவரிலே அவன் களி கூறுகின்றவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் நீதியை செய்தல் என்றால் அவருடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனிலே அன்புள்ளவர்களாக கிறிஸ்து எங்களுக்கு எங்கள் மீது காட்டின அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் அவரிலே அன்பு கூர்ந்தவர்களாக, அவரிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் எப்படியாக அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கின்றவர்கள். அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய கட்டளைகளிலே சிலவற்றை நாங்கள் பூரணமாக நாங்கள் கைக்கொள்ளாவிட்டால் தேவனிலே எங்களிடத்திலே அன்பு இல்லை என்பதே அதனுடைய அர்த்தம். ஆகவே தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற முதலாவது காரியம், நானும் நீங்களும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து, அவரிலே அன்பு கூர்ந்து, அந்த ஒரே மெய்த்தேவனா தேவனிலே நாங்கள், திரியேக தேவனிலே நாங்கள் அன்புள்ளவர்களாய், அவருடைய பிரமாணங்களின்படி, அவருடைய விருப்பங்களின்படி, அவருடைய வழிகளின்படி நானும் நீங்களும் நடக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவது, அவர் இரக்கத்தை விரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். அவை இங்கு நாங்கள் நியாய பிரமாணத்தின்படியாக நாங்கள் நடக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் இரக்கத்தை சிநேகித்து, அது என்ன அந்த இரக்கத்தை நாங்கள் சிநேகிக்கின்றது? அவை இந்த இரக்கத்தை நாங்கள் சிநேகித்தென்றால், இந்த தேவனுடைய பிரமாணமானது ரெண்டு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நாங்கள் தேவனிலே அன்பு கூற வேண்டும். மற்றது, சக மனிதர்களிடத்திலே நாங்கள் அன்பு கூற வேண்டும். அவை இங்கே தேவனை நீங்கள் பார்த்து சொன்னால், இந்த மீகாவினுடைய புஸ்தகத்திலே இந்த கொடுமை செய்த இந்த கோரமுள்ள இந்த கீழ்ப்படியாமையின் ஜனங்களிடத்திலே தேவன் என்னத்தை எதிர்பார்க்கின்றார் என்றால், அவர்கள் மனம் திரும்பி தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். அவை இதற்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் தங்களுடைய நிலைகளை உணர வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த முதலாவது பாகத்தை அவர் கொடுத்து, நீங்கள் இந்த கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர்களிலே மனிதனுக்கு அது புரிந்து கொள்ளவில்லை. அவை இந்த தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த ஜனங்களிலே அவர் இரக்கம் உள்ளவராக, இந்த பிரமாணங்களை மீறின வேளையிலும் அவர் தன்னிடத்திலே வருகின்ற வேளையிலே இரக்கம் உள்ள தேவனாகவே அவர் இருந்து, நாங்களும் இரக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். நீங்கள் வேதத்திலே பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் இங்கே சக மனிதர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவை அவர் அனுதினம் அவர் எங்களுக்கு கற்றுக் காட்டுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாகவும் ஏழு என்ற வகையிலும் எல்லாரோடும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாகவும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கின்றவராகவும் தாங்குகின்றவர்களாகவும் பொறுக்கின்றவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஆவியானவர் எங்களுக்கு எழுதி தந்த காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த இரக்கத்தை விரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம், இந்த பிரமாணங்களின்படி செய்ய தவறுகின்ற, இந்த பிரமாணங்களின்படி செய்வதற்கு கஷ்டப்படுகின்றவர்கள் மீது நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் அவர்களை நியாயப்படுத்தி குற்றப்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை தேவன் இங்கு காட்டுகின்றான். இங்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி என்றால் விளங்கப்படுத்துவதற்காக. இங்கு பரிசேயர் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அவர்கள் அவள் மீது குற்றத்தை கண்டுபிடித்து இவள் மேலே கல்லறிய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர் இதிலே அவர்கள் என்ன செய்யவில்லை, இரக்கத்தை அவர்கள் அங்கு மறந்தவர்களாக, இரக்கத்தை அவர்கள் சிநேகிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கு முதலாவது பகுதியை செய்தார்கள், அவர்கள் நீதியின்படி அவர்களாக செயற்பட்டார்கள். ஒரு வகையிலே விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட, அதுவும் அவர்கள் சரியாக செய்யவில்லை, ஆனாலும் அவர்கள் நினைத்தார்கள் தாங்கள் செய்கின்றது சரி என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் எப்படியாக செயற்பட்டார் என்றால், அவர் அங்கு நியாயத்தின்படியும் அவர் செய்து, அவர் அங்கு நியாய பிரமாணத்தை அவர் அங்கு நிலைநாட்டினவராக மட்டுமல்ல, அவர் அங்கு இரக்கத்தையும் அந்த பெண் மீது காட்டினவராக இருந்தார். பாருங்கள், இங்கு பாவத்திலே செய்த பாவத்திலே விழுந்த அவர்கள் மீது தேவன் எப்படியாக இரக்கத்தை கொண்டாரோ, இங்கு அவராலே மீட்கப்பட்ட அவருடைய இரக்கத்தை ருசித்த, அவருடைய இரக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அவருடைய இரக்கத்தாலே முடிசூட்டப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது இரக்கத்தை காட்ட வேண்டும், அதை விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மற்றவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவு என்ன, அவை நாங்கள் இங்கு எப்படியாக நியாய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த தேவன் அதை மொட்டையாக விடாமல் அதை மனுஷரோடு அதை தொடர்புபடுத்தி காட்டுகின்றார். எப்படி என்றால், உன் தேவனிடத்திலே நீ அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை பயக்கிறவன் நீ பொய்யன். அவை இங்கு முதலாவது கட்டளைக்கும் இரண்டாவது கட்டளைக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றதை பிரித்து பார்க்க முடியாது. அவை நான் எனக்கு என்னுடைய சகோதரன் மீது அன்பு கூற முடியவில்லை, என்னுடைய சகோதரனை நான் மன்னிக்க எனக்கு இருதயம் வரவில்லை, என்னுடைய மனைவியிலே எனக்கு அன்பில்லை, கணவனிலே அன்பில்லை, கணவனை மன்னிக்க முடியவில்லை, மனைவியை மன்னிக்க முடியவில்லை, பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியவில்லை, சகோதரனை மன்னிக்க முடியவில்லை என்கின்ற இந்த இருதயத்தோடு வாழுகின்றதை தேவன் விரும்புகின்றவர் அல்ல. மாறாக தேவன் இரக்கத்தோடு மற்றவர்கள் மீது பரிதாபப்படுகின்ற, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு இருதயத்தோடு ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்ற தேவனாக இருக்கிறாரே. அதற்காகத்தான் தேவன் இங்கே ஐந்தாவது கட்டளையிலிருந்து பத்தாவது கட்டளை வரை கொடுத்திருக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற இந்த உறவு. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் இரக்கத்தை விரும்புகின்ற, இரக்கத்திலே அன்பு கூறுகின்ற, அல்லது இரக்கம் உள்ளவர்களாகவே இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியாய பிரமாணத்தை அவர் மீறுவதற்கல்ல, அதை நிறைவேற்ற வந்தவர். அவர் இப்படியே தனக்கு எதிரியாக தன்னை சிலுவையிலே குத்தி வேதனைப்படுத்தினவர்களுக்காக, தன் மீது எச்சிலை காரி துப்பினவர்களுக்காகவெல்லாம் அவர் என்ன விதமாக இறங்கி மன்னித்து இரக்கத்தை காட்டின அந்த கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்த நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்வும் பிரமாணங்களை கை கொள்ளுகின்ற அதே வேளையிலே இரக்கமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த காலையிலே கூட பார்த்த விஷயத்திலே இந்த பரிசேயரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வேளையிலே, நீங்கள் இந்த பிரமாணங்களை கை கொள்ளுகின்றீர்கள், ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். நீங்கள் அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து சொன்னார். அருமையானவர்களே, ஆகவே இங்கு பரிசேயர் அதை செய்யவில்லை, ஆனால் கிறிஸ்து அதை செய்து காட்டினவராயிருந்தபடியாலே நானும் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். மூன்றாவது காரியம் என்னவென்றால், மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அவங்கி மனத்தாழ்மையாய் நடக்கின்றது என்றால் என்ன? அவங்கி தாழ்மை என்றால் அதனுடைய எதிர் சொல்லு பெருமை. சில வேளைகளிலே நாங்கள் நியாய பிரமாணத்தின்படி நடக்கின்றது எங்களுக்கு பெருமையை அது தரக்கூடியதாக இருக்கு. நான் ஓய்வினாலே நான் பரிசுத்தமாக ஆசரிக்கின்றேன், நான் பொய் சொல்லுவதில்லை, நான் விபச்சாரம் செய்வதில்லை, களவு செய்வதில்லை என்று நாங்கள் எங்களை நாங்களே அதிலே பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். அவை அது உண்மையாகவே மனத்தாழ்மை அல்ல, அது பெருமை. நான் மற்றவனிலும் பார்க்க நான் மேலானவன் என்று நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளுகின்றது. அவை வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஒருவன் எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், அவன் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே இங்கு வேதமானது பெருமையையும் மேட்டிமையையும் அது எப்பொழுதும் அறிவறுக்கிறது ஒன்றாகவே இருக்கின்றது. ஆனால் தேவன் இந்த ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், அவர் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று. மனத்தாழ்மை என்றால் என்ன? மனத்தாழ்மை என்றால் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடக்கின்றதே மனத்தாழ்மை. அவங்க தேவனுடைய பிரமாணத்தின்படி நானும் நீங்களும் நடக்காமல் காவி உடைகளையும் வெறுங்கால்களோடும் தலைமையரையும் தாடியையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றது தாழ்மை அல்ல. அது என்ன? அது மாயமான தாழ்மை. அவென்று அநேகர் எங்களை தாழ்மைகளாக காட்ட வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய வெளிப்படையான ஒரு ஒடுக்குதலை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் வேதம் அதை அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வேதம் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றதே அங்கு மனத்தாழ்மையாக இருக்கின்றது. அவை நாங்கள் எந்த பெருமையும் இல்லாதவர்களாய், நாங்கள் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுகின்றவர்களாய், மற்றவர்களிலே குற்றத்தை கண்டுபிடித்து நாங்கள் அவர்களிலும் பார்க்க ஏதோ மேலானவர்கள் என்று இதயத்திலே சிந்திக்கின்றவர்கின்ற வேளையிலே நாங்கள் மேட்டிமை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அவை நான் அந்த பாவத்தை செய்யவில்லை, இந்த சகோதரன் அந்த பாவத்தை செய்தபடியாலே எனக்கு பெரிய ஒரு மேட்டிமை. ஆனால் அப்படி அல்ல. ஆகவே அருமையானவர்களே, இங்கு மனத்தாழ்மை என்றால் தேவனுடைய இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த சித்தத்திற்கு நாங்கள் வெளிப்படையாக இருதயத்திலே நாங்கள் தேவனை நேசித்து அயலவர்களை நேசித்து வாழுகின்ற ஒரு வாழ்வுதான் இந்த மனத்தாழ்மை. சகோதரனை நேசிக்காதவனிடத்திலே மனத்தாழ்மை இல்லை, அவன் பெருமை பிடித்தவன். தன்னுடைய சகோதரனை மன்னிக்காதவன் அவன் பெருமை பிடித்தவன். தன்னுடைய சகோதரனிலே அன்பு கூறாதவன் பெருமை பிடித்தவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகின்றபடி அருமையாகளே, நானும் நீங்களும் மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். அவை இங்கே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த பிரமாணத்தின்படியேயும் மற்றவர்களோடு அன்பு கொள்ளுகின்றவர்களாகவும் நாங்கள் கதைக்கின்றவர்களாக அல்ல, நாங்கள் அனுதினமும் நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆகவே இன்னொரு வகையிலே சொன்னால், நாங்கள் தேவனிலே அன்பு கூறுகின்றவர்களாகவும் சக மனிதரிடத்திலே அன்பு கூறுகின்றவர்களாகவும் நாங்கள் அனுதினமும் தேவனோடு வாழுகின்ற ஒரு உறவை கட்டுகின்றதை தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். அவை நானும் நீங்களும் தேவனோடு இருக்கின்ற உறவிலே பலப்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன் சொல்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டு பேர் ஜபிப்பதற்காக போகின்றார்கள். இரண்டு பேர் ஜபிப்பதற்காக போகின்ற வேளையிலே ஒருவன் ஜபிக்கின்றான், இந்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் நான் செய்கின்றேன் என்று தேவனிடத்திலே அவன் கேட்கின்றான். நானோ இந்த ஆயக்காரனை போல அல்லாமல், ஆனால் மற்றவன் என்ன செய்கிறான், நான் தேவனே உமக்கு முன்பாக பாவியான மனுஷன் என்கிறதை அவன் உணர்ந்தவனாக இருக்கின்றான். அவை இன்னொரு வகையிலே சொன்னால் என்னென்றால் பாருங்கள், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நியாய பிரமாணங்களின் படி நாங்கள் வாழுகின்ற வேளையிலே எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டும் ஒன்றும் இல்லை. இந்த பிரமாணங்களின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, இந்த பிரமாணங்களின்படி நாங்கள் வாழுவதற்கு தேவன் எனக்கு இந்த கிருபையை தருகின்ற வேளையிலே தான் நான் இதை வாழ முடியும் என்று சிந்திக்கின்ற எந்த ஒரு மெய்கிறிஸ்தவனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட அவனத்தில் ஒன்றும் இல்லை என்றால் அவனாளுடைய சுயத்தினாலே நியாய பிரமாணத்தின்படி வாழ முடியாது. தேவன் அந்த கிருபையை அவன் தனக்கு கொடுத்திருக்கிறான். அவன் இங்கே இதைத்தான் வேதம் சொல்கிறது என்னவென்றால், நாங்கள் இப்படியான தாழ்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் இன்று தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்பதற்கு யார் காரணம், நானோ காரணம் இல்லையே, அது தேவனே காரணம் என்றபடியால் நான் இன்று தேவனுடைய பிரமாணங்களை குறித்து கீழ்ப்படுகிறதை குறித்து மேன்மை பாராட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை. அருமையாளர்களே, இந்த தாழ்மையை உடையவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவினுடைய தாழ்ச்சியிலேயே நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், உயர்ச்சியை பெற்றோம். கிறிஸ்து தன்னை என்ன விதமாக அவர் தாழ்ச்சிக்காக அவர் அங்கு ஒப்புக் கொடுத்தாரோ, கிறிஸ்து தன்னை தாழ்மைக்கென்று ஒப்புக் கொடுக்காமல் விட்டால் நானும் நீங்களும் தொடர்ச்சியாகவே தாழ்ச்சியாகவே தெரிந்திருப்போமானால் வேதம் என்ன செய்கிறது, ஆவிக்குரிய வீதியிலே அவர் எங்களை உயர்த்தினார், நாங்களோ எங்களுடைய மாம்சத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகின்றவராக இருக்க வேண்டும். என்ற அருமையானவர்களை, எப்பொழுதும் எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவை விட்டு வெளியே தேவனை நாங்கள் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த இரக்கத்தை செய்கின்றவரும் இந்த நியாய பிரமாணத்தை பூரணமாக கடைபிடிக்கின்றவரும் இந்த நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து அவர் எப்பொழுதும் பரிசுத்தமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவருமாகிய அந்த கிறிஸ்துவிலே தங்கி வாழுவதையே தேவன் எங்களிடத்திலே விரும்புகின்றவராக இருக்கின்றார். இதுதான் என்னுடைய அர்த்தம். ஆகவே சொல்ற ஐயா, இரக்கத்தை செய்து நேதிய சியாயித்து நீ தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எதை கேட்டு எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த மனத்தாழ்மையானது கிறிஸ்துவிலே தங்கி, கிறிஸ்து ஒருவராலே என்னை உயர்த்த முடியும், கிறிஸ்து ஒருவராலே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், கிறிஸ்து அல்லாமல் நான் எந்த ஒரு பிரயோஜனம் அற்றவன் என்கிறதை அங்கு உணர்ந்து என்னுடைய பலிகளும் என்னுடைய எந்த கிரியைகளும் ஒரு நாளும் தேவனை மகிமைப்படுத்த மாட்டாது, கிறிஸ்துவினுடைய கிருபை ஒன்றே என்றதை நம்பி ஜீவித்து வாழுகின்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதையே தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். அருமையாளர்கள், நாங்கள் ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் இருபத்தி 22வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உபாகமம் 32வது அதிகாரம் உபாகமம் 32:4 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவர் கண்மலை, அவர் கிரிகை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவை இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீதியும் சத்தியமும் நியாயமும் உள்ள தேவன். நாங்கள் அவருக்கு செவி கொடுக்கின்றது தான் இங்கு எல்லாவற்றிற்கும் மேலானது என்று வேதம் எங்களுக்கு சொல்கின்றது. ஆகவே தேவன் இந்த கீழ்ப்படிதலை எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். எப்படியாக அவர் ஆதாமிடத்திலே அந்த கீழ்ப்படிவை எதிர்பார்த்தாரோ, எப்படியாக அவர் ஆபிரகாமிடத்திலே அந்த கீழ்ப்படிவை எதிர்பார்த்தாரோ, அவர் அதே வேளையிலே அம்மையவர்களே எங்களிடத்திலும் அவர் கீழ்ப்படிவை எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். மனிதன் பாவத்திலே விழுந்ததற்கு என்ன காரணம்? அவனுடைய கீழ்ப்படியாமை. அவன் இங்கு கீழ்ப்படியாமையினாலே மனிதன் விழுந்தபடியாலே, தேவன் இங்கே கிறிஸ்துவை பூரண கீழ்ப்படிவாக்கினபடியாலே, தேவன் என்ன செய்கிறாரு? இங்க கீழ்ப்படியாமையினாலே மனிதனுக்கு மரணத்தை சம்பவித்தது போல, இங்கே கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதினாலே தேவன் ஜீவனை சம்பாதித்துக் கொடுத்திருக்கின்றார். பாருங்கள், கீழ்ப்படிவின்மைக்கு தேவன் கீழ்ப்படிவை கொடுத்து, அவர் அங்கு ஜீவனை அந்த கீழ்ப்படிவின் நிமித்தமாய் கொடுத்து, விழுந்து போன மனிதனை எழுப்பின அந்த தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து, கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நாங்களும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் கீழ்ப்படுகின்ற வேளையிலே அருமையானவர்களே, நாங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவனுக்கு மகிமையை கொடுக்கின்ற ஒரு வாழ்வை வாழ முடியும். எப்பொழுது? தேவனுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிகின்ற வேளையில் தான். ஆகவே தேவன் தாமே அந்த கீழ்ப்படுகின்ற ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற சிந்தனைகளோடு ஜெபங்களோடு நாங்கள் நிறைவு செய்வோம். ஆமென்.